நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கும் செய்திகள். வாசிப்பவர் குலசேகரம் சஞ்சயன். ஐக்கிய நாடுகள் சபை அடுத்த மாதம் கூடும்போது பாலஸ்தீன தேசத்திற்கு முறையான அங்கீகாரம் வழங்க கனடா, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகள் எடுக்க இருக்கும் தீர்மானத்தில் ஆஸ்திரேலியாவும் இணைய இருப்பதாக வெளியான செய்திகளுக்கு ஆஸ்திரேலியாவில் உள்ள யூத சமூக தலைவர்கள் கவலையான எதிர்வினைகளை வெளிப்படுத்தியுள்ளனர். நேஷனல் கவுன்சில் ஜூவிஷ் விமன் ஆஸ்திரேலியா, தேசிய யூத பெண்கள் கவுன்சில் ஆஸ்திரேலியாவின் தலைவர் லிண்டா பென் மெனஷே, உள்ளூர் யூத பெண்கள் பாதுகாப்பாக உணரவில்லை என்றும் பிரதமரும் வெளியுறவு அமைச்சரும் அவர்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறினார். பாலஸ்தீன அரசுக்கு அங்கீகாரம் வழங்குவது சிலர் மனதிற்கு இதமான தருணம் மட்டுமே என்று அவர் விவரித்தார். அது இஸ்ரேலிய பணைய கைதிகள் உட்பட மோதலில் சிக்கியுள்ள அப்பாவி மக்கள் மீது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அவர் SBS ஹீப்ரூவிடம் கூறினார்.
Minister Wong talked about the faces of the children that we can't forget, but this recognition on paper is not going to save the life of even one Palestinian child while Hamas and Israel continue to fight.
செப்டம்பர் மாதம் பலஸ்தீன அரசை அங்கீகரிப்பதற்கான பிரதமரின் முடிவை ஆஸ்திரேலியாவிற்கான பலஸ்தீன தூதர் நௌரா சலே வரவேற்றார். வெஸ்ட் பேங்க் பகுதியை நிர்வகிக்கும் பலஸ்தீன ஆணையத்தின் உறுதிமொழிகளை தொடர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையின் 80th பொது சபை அமர்வில் ஆஸ்திரேலியா பலஸ்தீன அரசை அங்கீகரிக்கப் போவதாக பிரதமர் அந்தனி அல்பனீசி நேற்று திங்கட்கிழமை அறிவித்தார். இது ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்று நௌரா சலே SBS அரபிக்கிடம் கூறினார்.
Although belated, Australia's recognition has humanitarian, political and legal implications. And despite its distance from the Middle East, Australia has significant influence internationally and can make a difference.
பாலஸ்தீன தேசம் அங்கீகரிக்கப்படுவது காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர எதையும் செய்யாது என்று ஆஸ்திரேலியாவிற்கான இஸ்ரேலிய தூதர் அமீர் மைமோன் ABC தெரிவித்தார். காசாவில் அல் ஜசீரா பத்திரிகையாளர் அனஸ் அல் ஷெரீஃபை இஸ்ரேலின் ராணுவம் குறிவைத்துக் கொன்றதை உறுதிப்படுத்தியதை அடுத்து வெஸ்ட் பேங்கில் உள்ள ரமலாவளியாக போராட்டக்காரர்கள் பேரணி நடத்தினார்கள். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அலாஸ்காவில் சந்திப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு ரஷ்ய மற்றும் உக்ரைன் தலைவர்களை நேரில் சந்திக்கும் போது ரஷ்ய உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவரப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். மெல்பர்ன் புறநகர் மவுண்ட் வேவலியில் உள்ள ஒரு வீட்டில் 2 உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 34 வயதுடையொருவர் மெல்பர்னில் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார். ஆஸ்திரேலிய சாலைகளில் வாகனம் ஓட்டுவதற்கு தூர அடிப்படையிலான கட்டணங்களை அறிமுகப்படுத்த வேண்டாம் என்று மின்வாகன உரிமையாளர்கள் அரசிடம் வலியுறுத்துகின்றனர். வரவிருக்கும் பொருளாதார வட்டமேசை கூட்டத்தில் கருவூல காப்பாளர் ஜிம் சாமஸ் முன்மொழியவிருக்கும் வரி மாற்றத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த வரி மாற்றம் மின் வாகனங்களின் பயன்பாட்டை குறைக்கும் என அஞ்சப்படுகிறது. நியூ சவுத் வேல்ஸ் மாநில மருத்துவமனை ஊழியர்கள் உடலில் அணியக்கூடிய கேமராக்களை பயன்படுத்துவதற்கான 12 சோதனை தற்போது நடந்து வருகிறது. மருத்துவமனை ஊழியர்கள் நோயாளிகள் அல்லது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயம் உள்ள மற்றும் வன்முறை தொடர்பான சம்பவங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடங்களில் உள்ள பாதுகாப்பு ஊழியர்கள் இந்த கேமராக்களை இயக்க முடியும் என்று சுகாதார அமைச்சர் ராயன் பாக் கூறினார். தனக்கு வழங்கப்பட்டுள்ள இழப்பீட்டுத் தொகை முகத்தில் அறைந்ததற்கு ஒப்பானது என்று அழைத்த கத்லின் ஃபால்பிக் நியாயமான இழப்பீட்டுத் தொகைக்காக தனது போராட்டத்தை தொடரப்போவதாக கூறினார். தனது 4 குழந்தைகளின் இறப்பு தொடர்பாக 2003 ஆண்டில் தவறாக சிறையில் அடைக்கப்பட்ட அவர் புதிய சான்றுகள் பெறப்பட்டதன் பின்னர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டது நோக்கத்தக்கது. வடமேற்கு பலிஸ்க மாகாணத்தில் 6.1 அளவிலான நிலநடுக்கம் நேற்று ஏற்பட்டு குறைந்தது ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து துருக்கியில் கட்டிடங்களுக்கான விதிமுறைகளை வலுப்படுத்தவும் நடைமுறைப்படுத்தவும் மீண்டும் கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இத்துடன் SBS தமிழ் ஒலிபரப்பு வழங்கிய செய்திகள் நிறைவடைந்தன.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.